ॐ नमो भगवते श्रीरमणाय।
அருணாச்சலத்தில் விளங்கும் கைலாசபதி பொன்விழா மலரில், அதாவது பகவான் ரமண மகரிஷிகள் திருவண்ணாமலை அடைந்து 50 ஆண்டுகளான 1/9/1946 ஆங்கிலத்தில் வெளிவந்த பொன்விழா மலரின் ஒரு கட்டுரை. கோர்கா தட்சிணபாபு சர்தார் ருத்ரராஜ பாண்டே, நேபாளம். நான் பிரவர்த்தி தர்மத்தில் ஈடுபட்டவனாயினும் சிறு பிராயத்திலிருந்து எனக்கு சிறிது அத்தியாத்ம சிந்தனையும் உண்டு. பால் பிரண்டன் எழுதியுள்ள புத்தகங்களை படித்ததும் மகரிஷிகளை நேரில் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாய். 2 வருடங்களுக்கு முன் இவ்வபிலாஷியை பூர்த்தி செய்து கொள்ளும் சந்தர்ப்பம் இறைவன் அருளால் கிடைத்தது. ரமண பக்தரான நேபாள மகாராஜா அவர்களே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்ததற்கு எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலையை அடைந்ததும் நேரே ஆசிரமம் சென்றேன். மகரிஷிகள் ஒரு சோபாவில் உட்கார்ந்திருக்கிறார். தன்னில் தானே ரமிப்பவராய் தெளிவும் பிரசாந்தமும் பொருந்தியவராய் விளங்குகிறார். வணக்க ஒடுக்கத்துடன் அன்பர்கள் பலர் அவரை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்த மாத்திரத்தில் ஒரு விஷயம் என் மனதில் பட்டது. வர்ணாசிரம தர்ம பேதமோ, நிறவித்தியாசமோ, ஏழை பணக்காரன் என்ற தாரதமியமோ இங்கு காணப்படவில்லை. முதலில் மனத்தை கவரும் விசேஷ அம்சங்கள் ஒன்றும் மகர்ஷிகளிடம் காணாதது எனக்கு வியப்பாகவே இருந்தது. இதற்கு முன் இமயமலை பிரதேசங்களில் ஏகாந்தவாச யோகிகளை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது அருணாச்சலத்தில் மகர்ஷிகளை கண்டவுடன் இவரும் அத்தகைய யோகி போலும் என்று தற்காலிகமாக முடிவு கட்டிக் கொண்டேன். ஆனால் அதிசீக்கிரத்திலேயே நான் பார்த்த யோகிகளுக்கும் இவருக்கும் பெருத்த வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தேன். நான் ஆசிரமத்திற்கு வரும் முன் பல சந்தேகங்களை மகரிஷிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரத்தையுடன் கேள்விகளை தயாரித்து வைத்திருந்தேன். ஆனால் எனது கேள்விகளை விட மிகவும் சாரமான விஷயங்களை பற்றி ஸ்ரீ பகவான் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். அதை கேட்டதும் எனது சந்தேகங்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிட்டன. மகர்ஷிகளிடம் கேட்பதற்கு முன்னரேயே அன்பர்களின் சந்தேகங்கள் நிவர்த்தியாவது சந்நிதியில் சர்வ சகஜம் என பின்னர் தெரிந்து கொண்டேன். இவ்விதமான அதிசயங்கள் நிகழ வேண்டும் என்றால் பகவானிடம் ஏதோ மகத்துவம் இருக்க வேண்டும். ஆனால் இதிலிருந்து இன்னும் எனக்கு பூரண நம்பிக்கை பிறக்கவில்லை. நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றோ அவர் பாத கமலங்களை தொட வேண்டும் என்றோ எனக்கு அப்போது தோன்றவில்லை. எனது பக்குவ குறைவினால் செய்ய வேண்டியதை செய்ய தவறியதை எண்ணி இப்பொழுது நான் வருந்துகிறேன். ஆனால் ஆசிரமத்தை விட்டு புறப்படும் முன்னரேயே அடுத்து நிகழ்ந்த சில சம்பவங்களால் மகரிஷிகளின் மகிமை எனக்கு நன்கு விளங்கிவிட்டது. அன்பர் ஒருவர் காசியில் மரணமடைவதால் முக்தி என்றும், அருணாச்சலமோ நினைத்த மாத்திரத்தில் முக்தி அளிக்க வல்லது என்றும் புராண வசனத்தை எடுத்துச் சொன்னார். பக்கத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் அருணாச்சல பர்வதமும் அப்படித்தானே என்று என்னை கேட்பது போல் இருந்தது. உடனே அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க வேண்டியது என் கடமை என்று உணர்ந்தேன். மகர்ஷிகளிடமும் சொல்லிக்கொண்டு மாலை 3 மணிக்கு கோவிலை அடைந்தேன். இவ்வாலயம் மிகவும் பிரம்மாண்டமானது. பார்ப்போர் மனதில் பிரமிப்பையும் வியப்பையும் பயபக்தியையும் ஊட்டவல்லது. 40 அடி உயரமுள்ள மதில்களால் சூழப்பெற்றது. வானளாவி நிற்கும் கோபுரங்கள் பல உண்டு. கிழக்கு கோபுரத்தின் உயரம் 210 அடி. அபூர்வமான இவ்வாலயத்துள் நான் நுழைந்ததும் கோவிலைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் எனக்கு வழிகாட்டியாக இருக்க முன்வந்தார். மூர்த்திகளின் பல சந்நிதிகட்கும் என்னை இட்டுச் சென்று ஒவ்வொன்றின் விசேஷத்தினையும் எனக்கு விளக்கிச் சொன்னார். நமது மகரிஷிகள் தவம் செய்த இடங்களையும் காட்டினார். விநாயக விக்கிரகத்தின் அமைப்பை கண்ணுற்று நான் வியப்படைந்தேன். விக்னேஸ்வரனுக்கு முதலில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லவே அங்கனமே செய்துவிட்டு அருணாச்சலேஸ்வரர் சந்நிதியை நோக்கிச் சென்றோம். இன்னும் கதவு திறக்கவில்லை என்றும், அதற்குள் அம்மன் சந்நிதி சென்று வரலாம் என்றும் எனது அன்பர் சொன்னார். உடனே அடுத்தாற்போலிருந்த அபீத குச்சாம்பாள் சந்நிதியை அடைந்து தரிசனம் செய்து கொண்டு சுவாமி சந்நிதிக்கு திரும்பினோம். கதவு இன்னும் திறக்கவில்லை. இச்சமயத்தில் காலையில் ஆசிரமத்தில் கண்ட பக்தர் ஒருவர் அவ்விடம் வந்து சேர்ந்தார். இருவரும் மகரிஷிகளின் உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். எனது கருத்துக்களை அவர் ஆமோதிப்பவராக காணப்பட்டார். அருணாச்சலேஸ்வரர் கற்பகிரகம் இதற்குள் திறக்கப்பட்டது. உள்ளே இருட்டாகத்தான் இருந்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறு எண்ணெய் விளக்கு மட்டும் மினுக் என்று எரிந்து கொண்டிருந்தது. எனது அன்பர் அருணாச்சலா அருணாச்சலா என்று உரக்க உச்சரித்தார். லிங்கரூபம் கொண்டு இலகும் அவ்வக்த பிரம்மஸ்வரூபத்தை காண வேண்டும் என்பதிலேயே எனது கவனம் முழுவதும் நின்றது. ஆனால் இது என்ன ஆச்சரியம், லிங்கரூபத்திற்கு பதிலாக பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் உருவத்தையே அங்கு கர்ப்பகிரகத்தில் கண்டேன். உருவல் பூத்த முகமும் ஒளிவீசும் கண்களும் என் முன்னே தோன்றின. சிறிது நேரத்தில் எனது வியப்பும் பிரமிப்பும் இன்னும் பன்மடங்கு அதிகரித்தன. கர்ப்பகிரகத்தில் எனது பார்வை விழுந்த இடமெல்லாம் நூற்றுக்கணக்கான மகர்ஷிகளின் வடிவமே, முகாரவிந்தமே காணப்பட்டது. நான் ஆனந்த பரவசமுற்றேன். அப்பொழுது நான் அனுபவித்த சாந்த சுகத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. ஆனந்த பாஷ்பம் கன்னங்களில் வழிந்து ஓடியது. ஆலயம் சென்று அருணாச்சலேஸ்வரரை காண எண்ணினேன். ஆனால் கண்டது எதை? அனுகிரக நிமித்தம் மானிட ரூபம் தாங்கி ஒளிரும் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளையே அங்கு தரிசித்தேன். புராதன பெருமை வாய்ந்த இத்தேவாலயத்துள் நான் கண்கூடாக கண்ட இவ்வதிசயம் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. மகர்ஷிகளின் மகத்துவத்தை விளக்க இச்சம்பவம் ஒன்றே போதும். அன்று இரவே திருவண்ணாமலையை விட்டு நான் புறப்பட இருந்ததால் சீக்கிரம் கோவிலை விட்டு ஆசிரமத்தை நோக்கி விரைந்தேன். அப்பொழுது மணி 4:45. மகர்ஷிகள் மாலையில் மலைப்பக்கம் போகும் சமயம். நான் புறப்படும் விஷயத்தை சாது ஒருவர் அவரிடம் தெரிவித்தார். உடனே பகவான் புன்முறுவலுடன் என்னை நோக்கி அனுகிரகித்தார். கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்ததில் திருப்தி தானே என்று கேட்பது போல் இருந்தது அவரது புன்முறுவல். கருணை நிறைந்த பகவானது திருஷ்டியினால் நான் பரவசம் அடைந்தேன். அவரது அனுகிரகத்தால் நான் பெற்ற இன்பத்திற்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? கோவிலில் நிகழ்ந்த அதிசயம் என்றும் என் மனதை விட்டு அகலாமல் உற்சாகமூட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த காட்சியை சிலர் பிரமை, வெறும் மனமயக்கம் என்று சொல்லலாம். ஆனால் நான் அடைந்த சாந்த சுகமும் ஆண்டவனுக்கு என்னை ஆளாக்கிய ஆழ்ந்த உள்ளுணர்ச்சியும் பார்வை கோளாறால் ஏற்பட்ட மாயத் தோற்றம் அல்லவே. அவ்வித அதிசயத்தை காணும் பாக்கியம் கிடைத்ததே என்று எண்ணி எண்ணி இப்பொழுதும் திருப்தி அடைகிறேன். இதய ரூபமாய் என்னிடம் இலகும் ஈஸ்வரனிடம் என்னை ஒப்புவித்து விட்டேன். இனி நான் அவரது உடைமை. 2 வருஷங்கள் சென்று மறுபடியும் மகர்ஷிகளை தரிசிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இதற்கிடையில் பகவானை பற்றி தெரிந்து கொண்டு அவரது உபதேசங்களையும் வாழ்க்கை வரலாற்றையும் நன்கு படித்து உணர்ந்தேன். இறைவன் அருளால் எனக்கு பூரண நம்பிக்கையும் பக்தியும் ஏற்பட்டுள்ளன.